ஓம் சாந்தி. 9/12/2024. இனிமையான குழந்தைகளே, விநாசத்திற்கு முன்பாகவே அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். தாரணை செய்து பிறருக்கு புரிய வைத்தீர்கள் என்றால் உயர்ந்த பதவி கிடைக்கும். கேள்வி: ராஜயோகி மாணவர்களுக்கு தந்தையின் வழிகாட்டுதல் என்ன? பதில்: ஒரு தந்தையினுடையவராக ஆகிவிட்ட பிறகு மற்றவர் மீது மனதை ஈடுபடுத்தக்கூடாது என்பது உங்களுக்கான கட்டளையாகும். உறுதிமொழி எடுத்த பின் தூய்மையற்றவராக ஆகக்கூடாது. தந்தை மற்றும் ஆசிரியரின் நினைவு தானாகவே நிரந்தரமாக உருவாகி இருக்கும் அளவிற்கு முழுமையான தூய்மையானவராக ஆகிவிடுங்கள். ஒரு தந்தையிடம் மட்டும் அன்பு வையுங்கள். அவரையே நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதிகமாக சக்தி கிடைத்தபடி இருக்கும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார். இந்த சரீரத்தில் இருக்கும்போது புரிய வைக்கிறார். முன்னால் இருந்தபடிதான் புரிய வைக்கப்படுகிறது. முன்னால் இருந்து புரிய வைக்கப்படுபவைகள் பிறகு எழுதப்பட்டு அனைவரிடமும் செல்கிறது. நீங்கள் இங்கே நேரடியாக கேட்பதற்காக வருகிறீர்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை ஆத்மாக்களுக்கு சொல்கிறார். ஆத்மாதான் கேட்கிறது. இந்த சரீரத்தின் மூலமாக அனைத்தும் ஆத்மாதான் செய்கிறது. ஆகையால் முதன் முதலில் தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாக்கள் பரமாத்மாவும் வெகு காலமாக பிரிந்திருந்தனர் என்று பாடல் உள்ளது. அனைவரையும் விட முதன் முதலாக தந்தையிடமிருந்து யார் பிரிந்து நடிப்பதற்காக வருகின்றனர்? எவ்வளவு காலம் நீங்கள் தந்தையை பிரிந்து இருந்தீர்கள் என்று உங்களிடம் கேட்பார்கள். அப்போது நீங்கள் 5000 வருடங்கள் என்று சொல்வீர்கள். கணக்கு முழுமையாக இருக்கிறது அல்லவா? எப்படி வரிசை கிரமமாக வருகின்றனர் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இப்போது உங்கள் அனைவரின் பேட்டரியும் சார்ஜ் செய்வதற்காக மேலே இருந்து தந்தை கீழே வந்துவிட்டார். இப்போது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இப்போது தந்தை முன்னால் இருக்கிறார் அல்லவா? பக்தி மார்க்கத்தில் தந்தையின் தொழிலை பற்றி யாருக்கும் தெரியாது. பெயர், உருவம், தேசம், காலத்தை பற்றி தெரியவே தெரியாது. உங்களுக்கோ பெயர், உருவம், தேசம், காலம் அனைத்தும் தெரியும். இந்த ரதத்தின் மூலமாக தந்தை நமக்கு அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை புரிய வைத்து இருக்கிறார். இது எவ்வளவு சூட்சுமமாக இருக்கிறது! இந்த மனித சிருஷ்டி ரூபத்தின் மரத்தின் விதை வடிவம் தந்தைதான் ஆவார். அவர் இங்கே கண்டிப்பாக வருகிறார். புது உலகை உருவாக்கும் வேலை அவருடையதுதான் ஆகும். அங்கிருந்தபடியே ஸ்தாபனை செய்கிறார் என்பது அல்ல. பாபா இந்த உடல் மூலமாக நமக்கு நேரடியாக புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இதுவும் தந்தை தனது அன்பை காட்டுவதாகும் அல்லவா? வேறு யாருக்கும் அவரது வாழ்க்கை வரலாறு தெரியாது. ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் தர்மசாஸ்திரம் கீதை. இந்த ஞானத்திற்கு பிறகு விநாசம் ஏற்படும் என்பது கூட உங்களுக்கு தெரியும். விநாசம் கண்டிப்பாக நடக்க வேண்டும். மற்ற தர்மஸ்தாபகர்கள் வரும்போது விநாசம் ஆவது இல்லை. விநாசத்தின் காலமே இப்போதுதான். ஆகையால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் பிறகு முடிவுக்கு வந்துவிடுகிறது. இந்த அனைத்து விஷயங்களும் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பை குறித்து தெரிந்து கொண்டு விட்டீர்கள். இருவருமே அனாதியாக நடித்து வருகின்றனர். தந்தையின் நடிப்பே சங்கமத்தில் வருவதாகும். பக்தி அரைக்கல்பம் நடக்கிறது. ஞானம் இருப்பது இல்லை. ஞானத்தின் ஆஸ்தி அரைக்கல்பத்திற்கு கிடைக்கிறது. ஞானம் ஒரே ஒரு முறை சங்கம யுகத்தில் கிடைக்கிறது. உங்களுடைய இந்த வகுப்பு ஒரே முறைதான் நடக்கிறது. இந்த விஷயங்களை நல்ல விதமாக புரிந்து கொண்டு பிறருக்கும் புரிய வைக்க வேண்டும். பதவியின் ஆதாரம் சேவை செய்வதில்தான் உள்ளது. முயற்சி செய்து இப்போது புதிய உலகிற்கு செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தாரணை செய்து பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இதில்தான் உங்கள் பதவிக்கான ஆதாரம் இருக்கிறது. விநாசம் ஆவதற்கு முன்பு அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் மற்றும் படைப்பின் முதலிடை கடைசியின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். பல பிறவிகளின் பாவங்கள் நீங்க வேண்டும் என்று நீங்களும் தந்தையை நினைவு செய்கிறீர்கள். தந்தை படிப்பிக்கும் இறுதி நாள் வரை கண்டிப்பாக நினைவு செய்ய வேண்டும். கற்பிப்பவருடன் நினைவின் தொடர்பு இருக்கும் அல்லவா? ஆசிரியர் படிப்பிக்கும் போது அவருடன் நினைவின் தொடர்பு இருக்கும். நினைவு இல்லாமல் எப்படி கற்பிப்பார்கள்? நினைவு என்றால் கற்பிப்பவரின் நினைவு. இவர் தந்தை, ஆசிரியர், சத்குருவும் ஆவார். மூன்று ரூபங்களிலும் முழுமையாக நினைவு செய்ய வேண்டியுள்ளது. இந்த சத்குரு உங்களுக்கு ஒரு முறைதான் கிடைக்கிறார். ஞானத்தின் மூலம் சத்கதி கிடைத்தது என்றால் அவ்வளவுதான். பிறகு குருவை ஏற்றுக்கொள்ளும் வழக்கமே முடிந்துவிடும். தந்தை ஆசிரியரின் வழக்கம் நடக்கும், குருவை பின்பற்றும் வழக்கம் முடிந்துவிடும். சத்கதி கிடைத்துவிட்டது அல்லவா? நடைமுறையில் நீங்கள் நிர்வாண தாமத்திற்கு செல்வீர்கள். பிறகு தனது சமயத்தில் நடிப்பை நடிக்க வருவீர்கள். முக்தி, ஜீவன் முக்தி இரண்டும் கிடைத்து விடுகிறது. முக்தியும் கண்டிப்பாக கிடைக்கிறது. சிறிது சமயத்திற்கு வீட்டிற்கு சென்று இருப்பீர்கள். இங்கேயோ ஷரீரத்துடன் நடிப்பை நடிக்க வேண்டியுள்ளது. கடைசியில் அனைத்து நடிகர்களும் வந்துவிடுவார்கள். நாடகம் முடிந்து விடும்போது அனைத்து நடிகர்களும் மேடையில் வந்துவிடுகின்றனர். இப்போதும் கூட அனைத்து நடிகர்களும் மேடையில் வந்து கூடியுள்ளனர். எவ்வளவு கடுமையான யுத்தமாக இருக்கிறது! சத்யுகத்தின் ஆரம்பத்தில் இவ்வளவு கடுமையான சண்டை இருக்கவில்லை. இப்போது எவ்வளவு அமைதியற்ற சூழல் உள்ளது! ஆக இப்போது தந்தையிடம் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் இருப்பது போல குழந்தைகளுக்கும் உள்ளது. விதைக்கு ஞானம் உள்ளது அல்லவா? என்னுடைய மரம் எப்படி வளர்ச்சி அடைந்து பிறகு முடிவடைகிறது? இப்போது நீங்கள் புதிய உலகின் நாற்றை நடுவதற்காக, அதாவது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஆற்றை நடுவதற்காக அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் எப்படி ராஜ்யத்தை அடைந்தனர் என்று உங்களுக்கு தெரியும். நாம் இப்போது புதிய உலகின் இளவரசன் ஆகப் போகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த உலகில் இருப்பவர்கள் அனைவருமே தன்னை எஜமானன் என்றுதான் சொல்வார்கள் அல்லவா? இப்போதும் கூட பாரதம் எங்களது தேசம் என்று அனைவரும் சொல்கிறார்கள். நாம் இப்போது சங்கம யுகத்தில் இருக்கிறோம். நாம் சிவாலயத்திற்கு செல்ல வேண்டியவர்கள் என்று நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்போது போயே சேர்ந்து விட்டோம். நாம் சென்று சிவாலயத்தின் எஜமானனாக ஆகப் போகிறோம். உங்களுடைய லட்சியமே இதுதான். ராஜா ராணியை போல பிரஜைகள் அனைவரும் சிவாலயத்தின் எஜமானனாக ஆகிவிடுகின்றனர். மற்றபடி ராஜ்யத்தில் விதவிதமான நிலைகள் இருக்கவே செய்யும். அங்கே அமைச்சர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். தூய்மையற்றவராக ஆகும்போது அமைச்சர்கள் இருப்பார்கள். லக்ஷ்மி நாராயணர், ராமன், சீதை இவர்களின் அமைச்சர்கள் இருந்ததாக கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் தானே சதோ பிரதானமாக தூய புத்தியுள்ளவர்களாக இருப்பார்கள். பிறகு தூய்மையற்றவராக ஆகும்போது ராஜா ராணி ஒரு அமைச்சரை ஆலோசனை பெறுவதற்காக வைத்துக் கொள்வார்கள். இப்போது பாருங்கள், பல அமைச்சர்கள் இருக்கின்றனர். இது மிகவும் மகிழ்ச்சியான விளையாட்டு என குழந்தைகள் அறிவார்கள். விளையாட்டு எப்போதும் மகிழ்ச்சிக்காகவே இருக்கும். சுகமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட விளையாட்டை பற்றி குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இதில் அடித்துக் கொள்ள அழுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. நடந்து முடிந்ததை முடிந்ததாக பாருங்கள் என்று பாடப்படுகிறது. உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகம். இந்த நாடகம் உங்களுடைய புத்தியில் உள்ளது. நாம் இதன் நடிகர்களாக இருக்கிறோம். நம்முடையது 84 பிறவிகளின் நடிப்பு. துல்லியமாக அழிவற்றதாக உள்ளது. யார் எந்த பிறவியில் என்ன நடிப்பை நடித்து வந்தனரோ அவர்கள்தான் அதையே செய்தபடி இருப்பார்கள். தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் என்று இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பும் உங்களுக்கு சொல்லப்பட்டது. கீதையிலும் வார்த்தைகள் உள்ளன. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் உருவான போது தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் மறந்து தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்லியிருந்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மன்மனாபவ என்பதன் பொருளை தந்தை நல்ல விதமாக புரிய வைத்திருக்கிறார். மொழியும் கூட இதேதான். இங்கே பாருங்கள், எவ்வளவு எண்ணற்ற மொழிகள் உள்ளன. மொழிகள் குறித்தும் எவ்வளவு அடிதடிகள் நடக்கின்றன. மொழி இல்லாமல் வேலை நடக்காது. தாய்மொழிக்கே முடிவு கட்டும்படியாக மொழிகளை கற்றுக்கொண்டு வருகின்றனர். யார் அதிக மொழிகளை கற்கின்றனரோ அவருக்கு பரிசு கிடைக்கிறது. எத்தனை தர்மங்களோ அத்தனை மொழிகள் இருக்கும். அங்கேயோ நம்முடைய ராஜ்யம்தான் இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மொழியும் ஒன்றுதான் இருக்கும். இங்கேயோ 100 மைல் தொலைவிற்கு ஒரு மொழி இருக்கிறது. அங்கே ஒரே மொழிதான் இருக்கும். இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தை வந்து புரிய வைக்கிறார் எனும்போது அந்த தந்தையையே நினைவு செய்தபடி இருங்கள். பிரம்மா மூலமாக சிவபாபா புரிய வைக்கிறார். ரதம் கண்டிப்பாக தேவை அல்லவா? சிவபாபா நம் தந்தை ஆவார். என்னுடைய குழந்தைகள் எல்லைக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று பாபா கூறுகிறார். பாபா இவர் மூலமாக படிப்பிக்கிறார் அல்லவா? ஆசிரியரை ஒருபொழுதும் கட்டியணைத்துக் கொள்வது இல்லை. தந்தையோ உங்களுக்கு கற்பிக்க வந்துள்ளார். ராஜயோகம் கற்றுத்தருகிறார் என்றால் ஆசிரியர் ஆகிறார் அல்லவா? நீங்கள் மாணவர்கள். மாணவர்கள் எப்போதாவது ஆசிரியரை கட்டியணைத்துக் கொள்கிறார்களா? ஒரு தந்தையினுடையவராகி பிறகு பிறரிடம் மனதை ஈடுபடுத்தக் கூடாது. நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுத்தர வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் ஷரீரதாரிகள், நான் அஷரீரி, மேலே இருக்கிறேன். பாபா தூய்மையாக்க வாருங்கள் என்று சொல்கிறீர்கள் என்றால் நீங்கள் தூய்மையற்றவர்கள்தானே? பிறகு என்னை எப்படி கட்டி அணைக்க முடியும்? உறுதிமொழி கொடுத்து பிறகு தூய்மையற்றவராகி விடுகின்றனர். ஒரே அடியாக தூய்மை அடையும் பொழுது கடைசி காலத்தில் நினைவிலும் இருப்பீர்கள். ஆசிரியரை குருவை நினைத்தபடி இருப்பீர்கள். இப்பொழுது கீழானவராகி விழுந்து விடுகின்றனர். இன்னும் 100 மடங்கு தண்டனை ஏற்பட்டு விடுகிறது. இவரிடையில் தரகரின் ரூபத்தில் கிடைத்துள்ளார் சிவபாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும். பாபா கூறுகிறார், நானும் அவரை கவனித்துக் கொள்ளும் குழந்தையாவேன். பிறகு நான் எப்படி அவரை கட்டி அணைத்துக் கொள்ள முடியும்? ஆனால் நீங்கள் இந்த ஷரீரத்தின் மூலமாக சந்திக்கிறீர்கள். நான் அவரை எப்படி அணைத்துக் கொள்வேன்? தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்யுங்கள், அன்பு செலுத்துங்கள். நினைவின் மூலம் சக்தி அதிகமாக கிடைக்கிறது. தந்தை சர்வசக்திவான் ஆவார். தந்தையிடமிருந்துதான் உங்களுக்கு இவ்வளவு சக்தி கிடைக்கிறது. நீங்கள் எவ்வளவு பலவானாக ஆகிறீர்கள். உங்களின் ராஜ்யத்தை யாரும் வெற்றி கொள்ள முடியாது. ராவண ராஜ்யமே முடிந்து விடுகிறது. துக்கத்தை கொடுப்பவர்கள் யாரும் இருக்கவே மாட்டார்கள். அது சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது. ராவணன் முழு உலகில் அனைவருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடியவன். விலங்குகள் கூட துக்கம் நிறைந்தவையாயின்றன. அங்கேயோ விலங்குகள் கூட தங்களுக்குள் அன்புடன் இருக்கும். இங்கே அன்பே இல்லை. இந்த நாடகம் எப்படி சுழல்கிறது என்று குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இதன் முதலிடை கடைசியின் ரகசியத்தை தந்தைதான் புரிய வைக்கிறார். சிலர் நல்ல விதமாக படிக்கின்றனர், சிலர் குறைவாக படிக்கின்றனர். அனைவருமே படிக்கின்றனர் அல்லவா? முழு உலகமுமே படிக்கும். அதாவது தந்தையை நினைவு செய்யும். தந்தையை நினைவு செய்வது கூட படிப்பு அல்லவா? அந்த தந்தையை அனைவரும் நினைவு செய்கின்றனர். அவர் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல். அனைவருக்கும் சுகத்தை கொடுப்பவர் ஆவார். வந்து தூய்மையாக்குங்கள் என்று சொல்லவும் செய்கின்றனர் எனும்போது தூய்மையற்றவர்களாக இருக்கின்றனர் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. அவர் விகாரம் நிறைந்தவர்களை நிர்விகாரிகளாக ஆக்குவதற்காக வருகிறார். ஓ அல்லா, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று கூப்பிடவும் செய்கின்றனர். அவருடைய வேலையே இதுதான். ஆகவேதான் அழைக்கின்றனர். உங்களுடைய மொழியும் கூட சரியானதாக இருக்க வேண்டும். அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ், அவர்கள் சொல்கிறார்கள் இறைவன், இறை தந்தை என்றும் சொல்கின்றனர். ஆனாலும் கூட பின்னால் வருபவர்களின் புத்தி நன்றாக உள்ளது. இவ்வளவு துக்கத்தை அடைவது இல்லை. ஆக நீங்கள் இப்போது முன்னால் அமர்ந்து இருக்கிறீர்கள். என்ன செய்கிறீர்கள்? பாபாவை இந்த புருவ மத்தியில் பார்க்கிறீர்கள். பிறகு பாபா உங்கள் புருவ மத்தியில் பார்க்கிறார். யாருக்குள் பிரவேசம் செய்கிறேனோ அவரை பார்க்க முடியுமா? அவரோ அருகில் அமர்ந்திருக்கிறார். இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நான் இவருக்கு அருகாமையில் அமர்ந்திருக்கிறேன், என் அருகில் அமர்ந்திருக்கிறார் என இவரும் புரிந்து கொள்கிறார். நாங்கள் முன்னால் இருவரையும் பார்க்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். தந்தை மற்றும் தாதா இருவரின் ஆத்மாக்களையும் பார்க்கிறீர்கள். பாப் தாதா என யாரை சொல்கிறோ என்ற ஞானம் உங்களுக்குள் இருக்கிறது. ஆத்மா முன்னால் அமர்ந்திருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் கண்களை மூடி அமர்ந்து கேட்கின்றனர். எந்த படிப்பும் அப்படி படிப்பது இல்லை. ஆசிரியரை பார்க்க வேண்டியுள்ளது அல்லவா? இவர் தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார் எனும்போது முன்னால் பார்க்க வேண்டும். முன்னால் அமர்ந்து கண்கள் மூடி கொட்டாவி விட்டபடி இருப்பது. இப்படிப்பட்ட படிப்பு எதுவும் இருக்காது. மாணவர் ஆசிரியரை கண்டிப்பாக பார்த்தபடி இருப்பார். இல்லாவிட்டால் இவர் சோம்பலில் இருக்கிறார் என்று ஆசிரியர் கூறுவார். இவர் ஏதோ போதை பொருள் குடித்துவிட்டு வந்துள்ளார் என்பார். பாபா இந்த உடலில் இருக்கிறார் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. நான் பாபாவை பார்க்கிறேன். கண்களை மூடி அமர்வதற்கு இந்த வகுப்பு ஏதோ பொதுவானது அல்ல என்று தந்தை புரிய வைக்கிறார். பள்ளியில் எப்போதாவது யாரேனும் கண்களை மூடி அமர்கிறார்களா என்ன? மற்ற சத்சங்கங்கள் பள்ளி என்று சொல்லப்படுவது இல்லை. கீதையை அமர்ந்து சொல்கிறார்கள் தான், ஆனால் அதனை பள்ளி என்று சொல்லப்படுவது இல்லை. அவர் கண்ணால் பார்க்கும் தந்தை அல்ல. சிவனின் பக்தர்கள் என்றால் சிவனையே நினைவு செய்கின்றனர். காது மூலம் கதை கேட்டபடி இருக்கின்றனர். சிவனின் பக்தி செய்பவர்கள் சிவனை தான் நினைவு செய்ய வேண்டி இருக்கும். எந்த சத்சங்கங்களிலும் கேள்வி கேட்டு பதில் சொல்லும் விஷயம் நடப்பது இல்லை. இங்கே நடக்கிறது. இங்கே உங்களின் வருமானம் அதிகமாக இருக்கிறது. வருமானத்தில் ஒருபோதும் கொட்டாவி வருவது இல்லை. பணம் கிடைக்கிறது அல்லவா, எனவே மகிழ்ச்சி ஏற்படுகிறது. கொட்டாவி என்பது துக்கத்தின் அடையாளம். நோய் வந்தாலோ அல்லது நஷ்டம் ஏற்பட்டு விட்டாலோ கொட்டாவி வந்து கொண்டே இருக்கும். பணம் கிடைத்து கொண்டே இருந்தால் ஒருபோதும் கொட்டாவி வராது. பாபா வியாபாரியாகவும் இருக்கிறார். இரவில் கப்பல் வந்தது என்றால் இரவில் விழிக்க வேண்டி இருந்தது. ஒரு சில பணக்கார பெண்மணிகள் இரவில் வந்தார்கள் என்றால் பெண்களுக்கு என்றே திறந்து வைக்கப்பட்டிருக்கும். பாபாவும் கூறுகிறார், கண்காட்சி முதலான இடங்களில் பெண்மணிகளுக்காக குறிப்பாக பகல் நேரத்தில் வைத்தால் அநேகர் வருவார்கள். முக்காடு போட்டு வீட்டிலேயே அடைந்து கிடப்பவர்கள் கூட வருவார்கள். மருமகள்கள் தான் முக்காடு போட்டு வீட்டிலேயே அடைந்து கிடப்பார்கள். காரில் கூட திரை இருக்கும். இங்கேயோ ஆத்மாவை குறித்த விஷயம்தான். ஞானம் கிடைத்து விட்டது என்றால் திரையும் திறந்துவிடும். சத்தியுகத்தில் முக்காடு முதலானவை இருப்பது இல்லை. இது இல்லற மார்க்கத்திற்கான ஞானம் அல்லவா? நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம், இந்த விளையாட்டு மிகவும் மகிழ்ச்சியானதாக உருவாகியுள்ளது. இதில் சுகம் மற்றும் துக்கத்தின் நடிப்பு பதிவாகியுள்ளது. ஆகையால் அடித்துக் கொண்டு அழ வேண்டிய விஷயம் இல்லை. ஏற்கனவே உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகம் என்பது புத்தியில் உள்ளது. நடந்து முடிந்ததை நினைத்து கவலைப்படக்கூடாது. இரண்டாவது, இது பொதுவான வகுப்பு இல்லை. இதில் கண்களை மூடி அமரக்கூடாது. ஆசிரியரை முன்னால் பார்க்க வேண்டும். கொட்டாவி விடக்கூடாது. கொட்டாவி துக்கத்தின் அடையாளம். வரதானம் திருப்தி எனும் மூன்று விதமான சான்றிதழை பெற்று தனது யோகி வாழ்வினை வெளிப்படுத்தும் சகஜ யோகி ஆகுக. விளக்கம், திருப்தி என்பது யோகி வாழ்வின் முதன்மையான லட்சியம். ஒருவர் தானும் திருப்தியாக இருந்து பிறரையும் திருப்திப்படுத்துவார் என்றால் அவரது வாழ்க்கை பிறருக்கும் உதாரணமாகும். அறிவியல் சாதனங்கள் சுற்றுச்சூழலில் மாற்றத்தை ஏற்படுத்துவதை போன்று சகஜ யோகியின் வாழ்க்கையும் பிறரது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும். யோகி வாழ்வின் மூன்று சான்றிதழ்கள், தன்மீது திருப்தி, பாபாவிடம் திருப்தி, லௌகீகம் மற்றும் அலௌகீக குடும்பத்தில் திருப்தி. ஸ்லோகன், சுயராஜ்யம் எனும் திலகம், உலக நன்மைக்கான கிரீடம், நல்லதோர் மனோநிலை எனும் ஆசனத்தில் அமர்ந்து இருப்பவரே ராஜயோகி ஆவார். ஓம் சாந்தி.